SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
இந்த முக்கிய பாத்திரமான டினேஷ், அது ஒரு ஆளா அல்லது பலர் சேர்ந்து ஒன்றாகிய ஒரு?
உண்மையா சொன்னா தினேஷ் தான் இந்த புத்தகத்தின் முக்கிய பாத்திரம். ஆனா தினேஷுடைய குணம் என்னென்று இந்த புத்தகத்தை வாசிச்ச பிறகும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னா இந்த மாதிரி கொடுமைகளுடைய விளைவுகள்ல ஒரு முக்கிய விளைவு வந்து ஒரு மனிதருடைய குணத்தை அழிக்கிறது. இந்த கொடுமை எல்லாம் நடந்த பிறகு உடம்பு தப்பியிருந்தாலும் இந்த மனசு குணம் எல்லாம் தப்பி இருக்கும்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அப்ப தினேஷுடைய குணத்தை பற்றி நான் அவ்வளவு பெருசா எழுத இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதான் நான் அவ்வளவு
அது எங்க வெளிப்படுகிறது என்று சொன்னால், நான் இந்த புத்தகம் வாசிக்காதாக்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஒரு இடத்திலே ஒரு காகம் இறக்க போகிறது, அதை எப்படி காப்பாற்ற வேண்டுமா இல்லையா என்று அவனுடைய மனதில் வருகின்ற போராட்டம், அதிலே ஒரு பின்னோக்கி பார்க்கின்ற பார்வையாக அவர் படித்து கொண்டிருக்கும் காலத்திலே ஒரு பள்ளி கீழே விழுந்து கிடக்கிறது, அதை அவர் எப்படி அணுகுகிறார் என்ற பார்வை. அதிலே இன்னொன்று என்ன புரிந்தது என்று எனக்கு என்று சொன்னால், அவர் போர்ச்சூழலுக்கு வர முன் அவருடைய தாய் இறக்கும் முன் அவருடைய மனநிலை வேறோ மாதிரி இருந்திருக்கலாம் என்று நான் இதை வாசிக்கும் போது கற்பனை செய்தேன். ஆனால் அவர் இந்த சூழலுக்கு வந்த பின் எல்லாவற்றையும் இழந்தது போன்ற ஒரு உணர்வு இந்த கங்காவினுடைய திருமணம் நடக்கும் வரைக்கும், அப்படித்தான் நான் பார்த்தேன். அது ஆகவே அவருடைய குணம் இங்கே அவசியமற்றது என்றதும் ஒரு ஒரு பார்வையாக இருக்கும் இல்லையா? இந்த குணம் நீங்கள் உங்களுடைய முனைவர் பட்டத்திற்கு, கலாநிதி பட்டத்திற்கான ஆராய்ச்சியில் இருந்து வந்ததோ?
உண்மையா சொன்னா நான் இந்த தத்துவ ஆராய்ச்சி நான் இப்ப ஆர்வசமா செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா செய்ய வேண்டிய ஆராய்ச்சியை விட நான் கூடுதலாக நான் இந்த கதை புத்தகங்கள் எழுதுறேன். அப்ப அதிலிருந்து வந்ததுண்டு சொல்ல முடியும். அந்த 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 மாதிரி எண்ணங்களை பற்றி நான் எழுதுறேன் இந்த கலாநிதி பட்டத்துக்கு. நான் எல்லாம் மனசில் குழம்பி இருக்குது, எங்கிருந்து வந்தது என்று தெளிவாக சொல்ல இயலாது.
நீங்கள் இந்த தினேஷ் என்ற பாத்திரத்தை உருவாக்கும் போது தனி ஒரு ஆளிடம் பேசினீர்களா, அவர்களுடைய உள்ளுணர்வை புரிந்து கொள்வதற்காக?
சில கேள்விகள் கேட்டிருக்கிறேன் நான் சந்தித்த ஆக்கள்கிட்ட. எனக்கு ஞாபகம் இருக்குது, முல்லைத்தீவில் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தேன். நான் அந்த கிராமத்தில் ஒரு ஆளை சந்தித்தேன். அவர் இந்த இறுதி காலத்தில் பாதிக்கப்பட்டவர். அப்போ நான் கேட்டேன் ஒரு கேள்வி, இதெல்லாம் நடக்கும் போது நீங்கள் அழுவீங்களா? அவர் சொன்னார், ஓம், சில நேரங்களில் நான் அழுதேன். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் என்னத்தை பெட்டி அழுவீங்களா அந்த நேரத்தில்? அதாவது நீங்கள் உங்களோட குடும்பத்தினர் உடைய கஷ்டங்களை பார்த்து அழுவீங்களோ, அல்லது உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய துன்பங்களை நெச்சு அழுவீங்களோ? அப்போ அதுக்கு அவர் சொன்னார், நான் அழுகிற நேரங்களில் எனக்கு சகோதரர் யாரும் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் என்னுடைய பேரை வச்சு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறார், அது நான். சரியா? அப்போ இந்த பேருக்கு என்ன நடக்க போகுதுன்னு நெச்சு அழுவேன். அப்போ அந்த பதிலை பற்றி நான் நிறைய யோசித்தேன். அதாவது அநேகமாக நாங்கள் அழுகிறோமுண்டா, இப்போ இப்படி ஒரு சூழலில் நாங்கள் அழுகிறோமுண்டா, நாங்கள் மெட்டவேல நெச்சு தான் நாங்கள் அழுகிறோம். ஆனால் இப்போ நாங்களே சாக போகிறோம், எங்களுடைய உடம்பு எங்களுடைய உணர்வு எங்களுடைய வரலாறு எல்லாம் அழிஞ்சு போக போகுதுன்ட்டு நிறைய பேர் இந்த சூழலில் நெச்சு அழுகிறாங்க. அப்போ அதை வச்சு நான் நிறைய இடங்களில் இந்த புத்தகத்தில் தினேஷ் தன்னை பெட்டி யோசிச்சு தான் அழுவார். சரி, என்ற
ஒரு இடத்துல அழுக ஆரம்பிக்குது
ஓம். ஆனால் கிண இடங்களில் சரி, என்ற தலைமுடிக்கு என்ன நடக்க போகுது, என்ற கைக்கு என்ற கை விரலுக்கு இந்த நகங்களுக்கு என்ன நடக்க போகுது, அந்த மாதிரி சின்ன சின்ன கவலைகள் நெச்சு அழுவார் அல்லது கவலைப்படுவார். தனக்கு என்ன நடக்க போகுதுன்ட்டு இப்போ அந்த மாதிரி சில கேள்விகள் ஆக்கள்கிட்ட கேட்டு அவையில் சொல்கிறது கேட்டுட்டு நான் அதை மனசில் அப்படியே பதிஞ்சது நான் எழுதுவேன்.
சரி, உங்களுடைய எழுத்தை பற்றி ஒரு முறை பார்ப்போம். உங்களுடைய எழுதுகின்ற விதத்திலே எனக்கு ஆரம்பத்தில் சற்று குழப்பமாக இருந்தது என்னென்னு சொன்னால், அதிக அளவில் நீங்கள் கமா பாவிக்கிறீர்கள். அதை பற்றி யாராவது உங்களுக்கு கூறியிருக்கிறார்களா?
இல்லை, யாரும் அப்படி கூறவில்லை எனக்கு.
அதற்கு காரணம் இருக்குதான் கேட்குது.
அதுதான் என் எழுதும் விதம் என்று நிற்கிறேன். நான் முதல்ல சொன்ன எழுத்துல என் முக்கிய நோக்கம் வந்து ஒரு இந்த பாத்திரங்களுடைய மனநிலையை பற்றி எழுதுறது. ஆனா இந்த மனசுல ஓடுற எண்ணங்கள், யோசனை, உணர்வு எல்லாம் டக்குண்டு ஒரு வாக்கியம் மாதிரி டக்குண்டு நிப்பாட்டாது. அதை தொடர்ந்தே போவோம், எங்கட எண்ணங்கள், எங்கட சிந்தனைகள், எங்கட உணர்வுகள் எல்லாம். அதான் நான் எழுதுற வாக்கியங்கள் எல்லாம் கொஞ்சம் நீண்டா இருக்கும்.
நீண்ட வாக்கியங்கள் மட்டுமல்ல, முன்னோக்கி செல்லும், பிறகு பின்னோக்கி வரும், பிறகு முன்னோக்கி செல்லும்.
ஓம்
பிரேவசனத்தில்
ஓம் ஓம். அப்படிதான் மனசு வேலை செய்யும் நான் நினைக்கிறேன். அதான் இந்த வகையில நான் எழுதுவேன்.
சரி, இந்த நூல் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். Perhaps the heart only beat because of the blood's movement around the body and not in fact the other way around. கொடியசைந்ததால் காற்று வந்ததா, காற்று வந்ததால் கொடியசைந்ததா, அந்த பாடல் கேட்டிருக்கிறீர்களா?
இல்ல.
ஏனென்றால் இன்னொரு இடத்தில் கூட, Perhaps though every single moment of being alive consisted of breathing in and out and in and out, never once ceasing, since breathing of course occurred independently of choice or habit, was a pact between the chest and the atmosphere about which the mind could say nothing. Perhaps though life itself was nothing but an oscillation between these states. நீங்கள் மூச்செடுக்கிறதால தான் காற்று போய் வருகிறதா, அல்லது காற்று போய் வருவதால் மூச்செடுக்கிறீர்களா, அந்த சிந்தனை எங்கிருந்து உங்களுக்கு வருகிறது?
அது எங்கிருந்து வந்தது என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நான் நிற்கிறேன், அது வந்து எங்கேயோ எங்களோட கலாச்சாரத்துக்குள்ள ஒரு ஆழமான ஒரு இடத்துலிருந்து வந்திருக்குதுன்னு நான் நிற்கிறேன். ஏனென்று சொன்னால் அது மேல்நாட்டு தத்துவத்தில் அப்படி ஒரு எண்ணம் காண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் த ஸ்டோரி ஆஃப் அ பிரீஃப் மேரேஜ் என்ற நூலை எழுதியிருக்கும் அனுக் அருட்பிரகாசம். காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று சொல்வார்கள் இல்லையா?
காஸ் அண்ட் எஃபெக்ட்ன்றது நிறைய இருக்குது. ஆனா இது வந்து மேல்நாட்டு தத்துவத்துல எங்களோட செயல்களுக்கு எங்களோட நோக்கம் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கும். என்ன பொறுத்த அளவில் எனக்கு இந்திய இந்து தத்துவத்தை பற்றி எனக்கு அவ்வளவு தெரியாது. ஆனால் இந்திய தத்துவத்தில் தானாக நிறைய செயல் நடக்கும்னு ஒரு கண்ணோட்டம் உண்டு இருக்குது. அதாவது நாங்கள் யோசித்து நாங்கள் வேணும்னு செய்தாலும் அது இதை சொல்றது இதை எனக்கு சொல்றது
கர்மா பற்றி கேட்குறீங்களோ,
தலைவிதின்ற அந்த அது கட்டாய மேல்நாட்டு தத்துவத்திலும் இருக்குது, எங்களோட தத்துவத்திலும் இருக்குது. இது இங்கிலீஷ்லேயும் பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இன் வெஸ்டர்ன் பிலாசபி தேர்ஸ் அன் ஐடியா தட் தேர்ஸ் அ ஸ்ட்ராங் எம்ஃபசிஸ் ஆன் இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் த தாட்ஸ் தட் ப்ரொசீட் அன் ஆக்ஷன் ஸோ தேட் யூ எக்ஸ்பிளைன் அன் ஆக்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் த வேல்யூ ஆஃப் அன் ஆக்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் த இன்டென்ஷன் that precedes it. I have noticed in a little bit of the Indian philosophy that I have read that there is opposing tendency to really see thoughts and intentions as a result of what happens, as a result of what comes outside, as opposed to what happens outside being a result of what happens inside. That's not adum seri illa adum konja simplistica sollirukran
in the nool aarambathilirund mudivu varaikkum Dinesho Gangavo இயக்கத்துக்கு ஆதரவானவர்களா அல்லது எதிரானவர்களா அல்லது எந்தவித இணைப்புமே இல்லாதவர்களா என்பது வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. அது உங்களுடைய நிலைப்பாடு என்று எடுத்துக்கொள்ளலாமோ?
இல்லை இல்லை, அது இல்லை. ஆனால் நான் ஏன் அப்படி எழுதுனென்றால், எங்களோட நாட்டில் சிங்களவனோ தமிழனோ எங்களோட சமுதாயங்களில் மனிதருடைய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நாங்கள் அரசியல் ரீதியாக பார்க்க ஒரு பழக்கம் இருக்குது. ஆனால் அரசியல் ரீதியாக துன்பங்கள் பார்த்தால் அந்த துன்பங்களையே விளங்கி கொள்வது கஷ்டமாக இருக்குது. அந்த துன்பங்களை நாங்கள் மனிதராக பார்க்கறதுக்கு நாங்கள் அந்த அரசியல் கண்ணோட்டத்தை தவித்து மனிதர்களாக பார்க்கணும். அதுவும் ஒரு காரணம் நான் இயக்கம்ன்ற வார்த்தை பாவித்தேன். ஏனென்று சொன்னால் நான் எல்டிடின்ற வார்த்தை அல்லது புலியல் என்ற வார்த்தை பாவித்தால் அது வந்து ஒரு அரசியல் கண்ணோட்டத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு வார்த்தை. அப்போ அந்த கண்ணோட்டை தவிக்கிறதுக்கு தான் நான் இந்த அரசியல் விஷயங்களை பற்றி நான் ஒன்றுமே சொல்லவில்லை.
இந்த நூலுக்கான வரவேற்பு எப்படி இருக்குது அனுக்?
வரவேற்பு இதுவரைக்கும் நல்லா இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை புத்தகங்கள் வில்பட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரிய, அதை பற்றி கேட்கும் எனக்கு விருப்பம் இல்லை. எழுத்தாளராக என் விருப்பம் எழுதுறது. நான் எழுதிய பிறகு இந்த புத்தகத்துக்கு என்ன நடக்கும் அதை பற்றி கட்டாயம் ஒரு ஒரு ஆர்வம் இருக்குது, ஆனால் அந்த ஆர்வம் இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது மனசுக்குள்ள. அப்போ அதை பற்றி கேட்க மாட்டேன். ஒரு சின்ன ஒரு ஒரு இலக்கிய பரிசுக்கு இந்த புத்தகம் ஷார்ட்லிஸ்ட் பண்ணப்பட்டது யுனைடெட் கிங்டமில். நிறைய பெரிய பத்திரிகையில் விமர்சனங்கள் எல்லாம் கிடைச்சிது. ஆனால் நான் சொன்னது மாதிரி எனக்கு அது அதெல்லாம் நடக்கும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், ஆனால் நான் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்.
சரி, இப்பொழுது நீங்கள் முனைவர் பட்டத்தின் இறுதி கட்டத்தில் இருப்பதாக சொன்னீர்கள். அதை தவிர எழுத்து வேலையில் நீங்கள் என்ன அடுத்ததாக செய்ய இருக்கிறீர்கள்?
நான் இப்போ இன்னொரு கதை புத்தகம் ஒன்று எழுதுறேன், இன்னொரு நாவல் எழுதுறேன். அது பப்ளிஷ் பண்ணப்படுமோ இல்லையோ எனக்கு தெரியா, ஆண்டவனுக்கு தான் தெரியும். என்ற விருப்பம் எழுதுறது. நான் இந்த பிஹெச்டி முடிச்ச பிறகு நான் இந்தியாவுக்கு இலங்கைக்கோ கட்டாயம் வரணும். நான் இப்போ அமெரிக்காவுக்கு போய் இப்போ ஒரு 9-10 வருஷமாகும். எப்போவும் என்ற ஊர் கொஞ்சம் நினைவாக இருக்கும், ஒரு அந்நிய நாட்டில் இருக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ கட்டாயம் இந்த பிஹெச்டி முடிஞ்ச பிறகு நான் இலங்கை அல்லது இந்தியாவுக்கு போகிறேன். எதிர்காலத்தை பற்றி யாராலும் சொல்ல முடியும், அதை பார்க்க தான் வேணும்.
உங்களுடைய நூல் எதை பற்றியது?
இந்த புத்தகம் வந்து நான் இப்போ எழுதுற புத்தகம் வந்து வெவ்வேறான விதமான தேடல்களை பற்றி ஒரு புத்தகம். எதிர்காலத்தில் ஒரு ஒரு காதல் அல்லது ஒரு ஒரு இடம், ஒரு நல்ல இடம், ஒரு நல்ல காதல் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஏக்கம். இப்போ இந்த வயது போனவர்களுக்கு இருந்த காலம் எப்படி இருந்தது, எவ்வளவு நல்லா இருந்தது, அப்படி ஒரு இந்த இங்கிலீஷில் நொஸ்டால்ஜியான்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு தேடலை பற்றிய ஒரு இந்த புத்தகம். ஒரு ஒரு தனி நாட்டுக்கு ஒரு தேடல், ஒரு விடுதலைக்கு ஒரு தேடல். என்னை பொறுத்த அளவில் தமிழ் மக்களுக்கு இந்த தேடல் என்ற உணர்வு ஒரு ஒரு முக்கிய உணர்வு. நாங்கள் சண்டை பிடிச்சு சாகுவோம் அந்த உணர்வுக்கு. அப்போ அந்த உணர்வு வெவ்வேறான வகையில் வெளியே வரும். இந்த புத்தகம் வந்து அந்த அந்த தேடல் அல்லது அந்த ஏக்கம் உண்டு அந்த உணர்வு பற்றிய ஒரு புத்தகம்.
நீங்கள் உங்களுடைய நூலிலே உங்கள் சகோதரிக்கு நன்றி சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆக்கங்களுக்கு உங்கள் குடும்பத்தின் மற்ற உறவினர்களின் ஆதரவு எப்படி இருக்கிறது?
நான் இந்த பதிப்பகம் கிடக்க முன்னம் நான் ஒரு பைத்தியக்காரன் என்று என்னை பார்த்தாங்கள் என்ற சொந்தக்காரர். அம்மா அப்பா அப்படி இல்லை, இல்லை நான் அது சும்மா பகடியாக சொல்லியிருக்கிறேன், இல்லை எனக்கு எழுத விருப்பம் உண்டு என்ற அம்மாக்கும் அப்பாக்கும் தெரியும். அது அதால் என்ன நடக்க போகுதுன்னு அவளுக்கு தெரியா, எனக்கும் தெரியா அந்த நேரத்தில். ஆனால் இந்த அதான் என்ற விருப்பம் உண்டு அது 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 தெரிஞ்சபடியால் ஆதரிச்சாங்க. இடக்கிடக்கு கேட்பாங்க எழுத்து எப்படி போகுது. ஆனால் உண்மையாக சொன்னால் அது வெளியே வந்தால் பிறகுதான் அவளுக்கு விளங்குது, சரி எழுத்து ஒரு தொழிலாக இருக்கலாம் எனக்கு. இப்போ அவளுக்கு நல்ல சந்தோஷம், நான் எழுதுறேன் என்ற விருப்பப்படி நான் வாழ்கிறேன். அப்போ நல்ல ஆதரவாக இருக்கிறாங்க. சின்னனில் எந்த புத்தகம் வேணுமோ வேண்டி தருவாங்க என் அம்மா அப்பா. அப்பா சொல்லுவார் சின்னனில், நான் மற்ற சாமானெல்லாம் சும்மா வேண்டி கொடுக்க மாட்டேன், ஆனால் உனக்கு ஒரு புத்தகம் வேணுமெண்டா கட்டாயம், எவ்வளோ காசு கொடுக்கணுமெண்டாலும் நான் வேண்டி தாரேன் உனக்கு. அப்படி ஒரு பெருந்தன்மையோட என்ற அம்மா அப்பா இந்த கேள்வியில் இலக்கியத்தில். அவையில் அவ்வளவு வாசிக்க மாட்டாங்க, தமிழையும் வாசிக்க மாட்டாங்க அவ்வளோ பெருசாக, இங்கிலீஷ்லேயும் வாசிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த புத்தகங்கள் வாசிப்பு இதெல்லாம் மனிதருக்கு முக்கியமான அனுபவங்கள் உண்டு. அந்த அப்படி ஒரு ஒரு பெருந்தன்மையான ஒரு 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 எண்ணத்தோடு தான் எங்களை பெற்று வளர்த்தாங்க. அப்போ அந்த ஆதரவும் உண்டு, அந்த ஆதரவும் இப்ப நான் செய்யறதுக்கெல்லாம் முக்கியமா இருக்குது.
இவ்வளவு நுணுக்கமாக ஒவ்வொரு உணர்வுகளையும் நீங்கள் பதிந்து வைத்திருக்கிறீர்கள். சிட்னி பற்றிய உங்கள் பதிவு என்ன?
சிட்னி பற்றி நான் சொன்னேன், 2 வருஷமா இருந்தேன் சின்ன வயதுல. ஆனா அந்த காலத்தை பற்றி எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்லை. இந்த முறை நான் இப்ப சிட்னிக்கு வந்து இப்ப ஒரு 5 நாள் ஆகும், நான் நாளைக்கு போறேன் திரும்ப ஸ்ரீலங்காவுக்கு. நான் சிட்னிய அவ்வளவு பார்த்தேன் என்று சொல்ல முடியாது. என் சொந்தக்காரர் சில பேர் இருக்கிறாங்க, அவையில் போய் பார்த்தேன். அது சிட்னின்றது என்ன என்று கேட்கணும் முதல்ல. அது அதே மாதிரி இந்த நியூயார்க் என்னென்று கேட்கணும், கொழும்பு என்னென்று கேட்கணும். இப்போ நியூயார்க் என்னென்று கேட்டால் என் அறை, நான் பாவிக்கிற சப்வே ஸ்டேஷன், நான் படிப்பிக்கிற நான் ஒரு வகுப்பு படிப்பிக்கிறேன், அந்த படிப்பிக்கிற அந்த அறை. எனக்கு நியூயார்க்ன்றது ஒரு 4-5 குறிப்பிட்ட சில இடங்கள். அதே மாதிரி சிட்னி என்ன என்று கேட்டால் என் அம்மாவுடைய அண்ணனுடைய வீடு, என் அப்பாவுடைய அண்ணனுடைய வீடு, நான் படித்த பள்ளிக்கூடம், இப்ப இந்த முறை நான் இருந்த ஹோட்டல் அதிலும் பார்க்க வேற ஒன்னும் பார்க்கல. அப்ப நான்
நீங்கள் சொல்வதை கேட்கும் பொழுது டினேஷ் தனக்காக உருவாக்கிய வெளியிடத்தில் அவர் உருவாக்கிய ஒரு தனி இடம் அதுதான் அவருடைய உலகமாக மாறியது கங்காவரம் வரைக்கும். அந்த மாதிரியான ஒரு பார்வையை முன்வைத்திருக்கிறேன். ஒரு வார காலம் சினியிலே தங்கியிருந்து எழுத்தாளர் விழாவில் கலந்து கொண்டு எமது நிலைய கலையகத்திற்கு வந்து எமக்கு இந்த நேர்காணலை தந்ததற்காக மிக்க நன்றி அனுக் அருட்பிரகாசம்.
நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.